நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமிராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூரடைக்காடர் சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே அஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொர்வ சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்றைய சத்சங்கம் எங்களுடைய சனிக்கிழமைக்குரிய சத்சங்கம் வளமை போல சாதகர்களிடமிருந்து வந்த சில கேள்விகளுக்கு பதில் காண்போம். இன்றைய சத்சங்கத்தில் இந்த வாரம் 3 கேள்விகள் மட்டும் வந்திருக்கின்றது. அவற்றிற்கு முடிந்தளவு பாபாஜியின் அருளினால் விடை காண பார்ப்போம். முதலாவது கேள்வி ஒரு அன்பரிடமிருந்து, நைவேத்தியம் அல்லது பிரசாதத்தை பற்றிய கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். அவர் கிரியா யோகத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயணம் செய்கின்றார். கோயில் வழிபாட்டிலும் சிறிதளவு இருக்கின்றாராம். கோயிலுக்கு செல்லும் போது நைவேத்தியம் கொண்டு போ வேண்டும் என்று யோகத்திற்கு வர முதல் அந்த படிமுறைகளை செய்திருக்கின்றார். இப்போது அவருடைய குடும்ப நிலையில் அவருக்கு நைவேத்தியம் ஓ பிரசாதம் வீட்டிலிருந்து செய்து கொண்டு போய் கோயிலுக்கோ அல்லது பாபாஜி சங்கத்தில் நடக்கும் சில பாபாஜியின் பூஜைகளுக்கோ கொடுக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருப்பதாகவும், அதனால் கடைகளில் ஏதாவது சைவ பொருட்கள் இருந்தால் பிரசாதமாக கொண்டு வருகின்றேன், ஆனால் அதை நீங்கள் உங்களுடைய சங்கத்தில் பெரிதாக விரும்புவதில்லை, நீங்கள் ஒரு சின்ன பொருளை பிரசாதமாக கொடுத்தாலும் அது உங்களுடைய கைப்பட வீட்டில் செய்து கொண்டு வந்து இறைவனுக்கு வைக்க வேண்டும் என்று சொல்லுவீர்கள். எனக்கு அது புரிகின்றது, ஆனால் இயலாமையால் அப்படி செய்கின்றேன். ஆகவே நான் அதை செய்யாமல் விட்டாலும் மனம் கேட்பதில்லை. நான் என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் ஏதும் தளங்கள் வந்துடுமா என்று நினைக்கின்றேன் என்று அவர் விரிவாக இந்த கேள்வியை போட்டிருக்கின்றார். அவருடைய கேள்வி என்னவென்றால், இவற்றையெல்லாம் செய்யாவிட்டால் என்னுடைய ஆன்மீக பாதையில் வளர்ச்சி தடைப்படுமா? அதுதான் கேள்வி. அந்த அன்பருக்கு நான் சொல்வது, அவர் எங்களுடைய சங்க வழக்கத்தையும் இங்கு சொல்லியிருக்கின்றபடியால் இந்த சங்கத்தில் இந்த பூஜைகள் பாபாஜி யோக பூஜைகளை நாங்கள் வைப்பதற்குரிய காரணமே, பாபாஜியின் கூற்றுப்படி யோகத்திற்கு வருபவர்கள் எல்லோரும் வேதாந்த வழிபா வேதாந்தத்தில் இருந்துதான் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பாபாஜியாலேயே. ஆகவே எல்லோரும் வேதாந்த முறைப்படி நடக்கும் கோயில் வழிபாட்டில் இருந்துதான் இந்த யோகத்திற்கு வந்திருக்கின்றார்கள் இந்த உடல் பிராப்பில். ஆகவே அப்படியான அன்பர்களுக்கு, சாதகர்களுக்கு, சிவனடியார்களுக்கு இந்த யோகத்தில் கூட அப்படியொரு முறை இருந்தால் அவர்கள் தங்களுடைய மன விருப்பப்படி அதை இங்கேயும் பாபாஜிக்கு செய்யலாம் என்றதற்காகத்தான் இந்த பாபாஜியின் ரோகிணி பூஜா அன்னை பூஜா இப்படியான சில சில விடயங்களை பாபாஜி சங்கங்களில் நாங்கள் அமுல்படுத்தி செய்து வருகின்றோம். ஏனென்றால் அவர்கள் மெது மெதுவாக இந்த சித்தாந்தத்திற்குள் வருவதற்கு அந்த படிக்கட்டுகள் அவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும் என்பது எங்களுடைய குருமார்களுடைய கூற்று. அதே போல் தான் யோகி ராமையா அவர்களும் சுவாமி ராம் அவர்களும் அவருடைய காலத்திலும் செய்திருக்கின்றார்கள். ஆகவே அதை பின்பற்றுகின்றோம். அது யோக முறையில் நீங்கள் கோவிலுக்கு சென்று நைவேத்தியம் வைப்பது, அது யுகத்திற்கு வர முதலும் எல்லோரும் செய்திருக்கிறோம், செய்திருக்கின்றீர்கள், நீங்கள் செய்கின்றீர்கள் இந்த அன்பர். அதெல்லாம் உங்களுடைய மனதை பொறுத்தது. இறைவன் ஒருவரிடமும் தனக்கு நைவேத்தியம் கொண்டு வையுங்கள், பிரசாதம் வையுங்கள் என்று கேட்கவில்லை. அதை மறந்து விடாதீர்கள். இதெல்லாம் ஒரு மரபாக வந்த ஒரு விடயம். ஆனால் நிச்சயமாக இந்த விடயம் எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியில் உதவி செய்யும். என்ன, எப்படி என்றால், இந்த பிரசாதங்கள், இந்த நைவேத்தியங்களை நீங்கள் இறைவனுக்கு படைக்கும் போது அதை எடுத்து அந்த கோயிலிலேயோ அந்த இடத்திலேயோ இருக்கும் மக்களுக்கு உணவாக கொடுத்து முடிப்பீர்களாக இருந்தால் அதில் 100% உங்களுக்கு உங்களுடைய ஆன்மீக பயிற்சி, ஆன்மீக வளர்ச்சிக்கு நிச்சயமாக உதவி செய்யும். ஏனென்றால் நீங்கள் மற்ற சிவனடியார்கள், மற்ற ஆன்மாக்களின் பசியை போக்குகின்றீர்கள். ஆகவே அந்த முறை, அந்த தொண்டு முறை வளரட்டும் என்பதற்காகத்தான் இந்த நைவேத்திய பழக்கங்கள் அந்த நேரத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கும் என்றது என்னுடைய அனுமானம். ஆகவே சைவ சித்தாந்த பேராசிரியர் இந்த சைவ சித்தாந்த வகுப்பை நடத்தும் போது ஒரு இடத்தில் ஒரு அருமையான விளக்கம் தந்திருக்கின்றார். நீங்கள் இந்த நைவேத்தியங்கள், பிரசாதங்கள் கொடுக்கும் போது கோவில்களுக்கு அல்லது பாபாஜி நிலையங்களில் கொண்டு வந்து வைக்கும் போது பாபாஜிக்கு என்ன விருப்பமோ என்று நினைத்துத்தான் செய்து கொண்டு வந்து வைக்கின்றீர்கள். அது எனக்கு நிச்சயமாக தெரியும் யோக சங்கங்களில். அதே போல்தான் இறைவனுக்கும், ஒவ்வொரு இறைவனுக்கும் என்னென்ன பொருட்கள், உணவுகள் மரபு முறைப்படி படைக்கப்படுகின்றனவோ அதைத்தான் செய்து வைக்கின்றீர்கள். ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு பொருட்கள் படைக்கப்படுகின்றது இந்த உலக வழக்கில். ஆகவே சைவ சித்தாந்த பேராசிரியர் கூறிய உண்மை எனக்கு ஒரு வருடத்துக்கு முதல்தான் தெரியும். மிகவும் அருமையான உண்மை. நாங்கள் வைக்கும் அந்த வழக்கத்தை நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்களாக இருந்தால் என்னத்தை நாங்கள் அதை வைத்து செய்கின்றோம்? இறைவனுக்கு எது விருப்பம்? விநாயகராக இருந்தால் மோதகம், சிவனாக இருந்தால் அவருக்கு சில நைவேத்தியங்கள் பிடிக்கக்கூடியது, முருகனாக இருந்தால் மாவிளக்கு, அப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு உணவு பண்டங்கள் என்று கூட ஒரு மரபு இருக்கின்றது. ஆனால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் சொல்லப்பட்ட விளக்கம் சாஸ்திர நூல்களில் அருமையான விளக்கம். நீங்கள் செய்கின்ற கோட்பாடு உண்மைதான். இறைவனுக்கு எது பிடிக்குமோ அதை கொடுக்கின்றீர்கள். மரபு முறைப்படி வந்ததுதான். இறைவனுக்கு ஒன்றுமே பிடிக்க வேண்டும் என்றில்லை, அவன் எல்லாமே அறிவான். ஆனால் சைவ சித்தாந்த விளக்கம் சொல்வது மிகவும் அருமையான விளக்கம். அதாவது இந்த நைவேத்திய பழக்கம் முக்கியம் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது என்றால், இப்போது உங்களுடைய வீட்டில் குழந்தைகள் இருக்கின்றார்கள், மனைவி இருக்கின்றார்கள், நீங்கள் வீட்டிற்கு ஒரு பண்டம் வேண்டிக் கொண்டு வரும்போது அவர்களுக்கு என்ன விருப்பம் என்று பார்த்துத்தான் வீட்டுக்கு வேண்டிக் கொண்டு வருவீர்கள். ஏனென்றால் அப்போதுதான் அவர்கள் ஆனந்தப்படுவார்கள், பிள்ளைகள், மனைவி, நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள். அதாவது கூடுதலாக அவர்களுக்கு விருப்பம் மாத்திரமல்ல, அவர்களிடம் எது இல்லாததை கொடுக்கிறீர்களோ அது இன்னும் மிகவும் உகந்ததாக எடுப்பார்கள். ஏனென்றால் ஒரு நாளும் அவர்கள் அதை பார்த்ததில்லை. அதே போல்தான் சைவ சித்தாந்த பேராசிரியர் என்ன சொல்கின்றார் என்றால், இறைவன் எல்லாம் அறிந்தவன், இறைவன் எல்லாம் உள்ளவன், அவனுக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஆனால் இறைவனிடம் ஒன்று மாத்திரம் இல்லை, அதை நீங்கள் கொடுப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய பிரசாதமாகவா, நைவேத்தியமாகவா, உங்களுடைய காணிக்கையாகவா, அதை இறைவன் அன்புடன் ஏற்பான். அந்த விடயம் என்னவென்று யோசிக்கின்றீர்களா? வேறு ஒன்றுமல்ல, ஆணவம். ஆணவ மலம் என்று பேராசிரியர் சொல்கின்றார். சைவ சித்தாந்த கருத்திலிருந்து இறைவனுக்கு ஒன்றே ஒன்றுதான் இல்லை. உயிர்களை பொறுத்தவரையில் நாங்களும் உயிர், இறைவனும் உயிர், சிற்றுயிர் பேருயிர். அவரிடம் இல்லாதது எங்களுடைய சிற்றுயிருக்கு இருக்கும் ஆணவ மலம். ஆகவே நீங்கள் உங்களுடைய ஆணவ மலத்தை இறைவனுக்கு, இறைவனை வழிபடும் போது, இறைவனை தரிசிக்கும் போது அக வழிபாடாக இருக்கலாம், புற வழிபாடாக இருக்கலாம், மனதாளாக இருக்கலாம், உங்களுடைய ஆணவ மலத்தை எப்போதும் அவருக்கு மனதாளை கொடுத்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால், இறைவா என்னுடைய ஆணவ மலத்தை எடுத்துக்கொள், அதுதான் உனக்கு நைவேத்தியம் பிரசாதம் என்று கொடுத்தால் அதைவிட இறைவன் மகிழும் விஷயம் ஒன்றும் இராது என்று பேராசிரியர் சொல்லும் போதுதான் அந்த உண்மை புலப்படுகின்றது. நாங்கள் எங்களிடம் வேண்டாத ஆணவ மலம் இருந்தாலும் அதை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய மனதில் தோன்றுவதில்லை. ஆனால் இப்போது எல்லோரும் நீங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படிக்கின்றீர்கள். இந்த ஆணவ மலம் என்பது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விடயம். ஆனால் அனாதியானது, எங்களுடனேயே இருக்கின்றது. ஆகவே அதை முடிந்தளவு செயல்முறையில் செயல்படுத்த நேரம் எடுத்தாலும் மனதளவிலாவது இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருங்கள். அதால் உங்களுடைய மல நீக்கம் துரிதப்படும், உங்களுடைய பயிற்சி துரிதப்படும். ஆகவே சாதகரே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த நைவேத்தியங்கள் பிரசாதங்கள் நான் சரியான முறையில் வீட்டிலிருந்து செய்து கொண்டு வந்து வைக்காவிட்டால் அது என்னுடைய வளர்ச்சியை குறைக்குமா என்பது பெருங்கேள்வி அல்ல. அதற்கு பதில் கண்டு விட்டோம். செய்வதை சுத்தமாக செய்து கொண்டு வைத்தால் இறைவன் சன்னிதானத்தில் அது மிகவும் அருமையானது. கடையில் வேண்டி வைப்பது ஒரு ஒரு கோட்பாட்டுக்காக வைப்பதாக அமையுமே தவிர அது முழுமையான பிரசாதமாகவோ அல்லது நைவேத்தியமாகவோ அமையாது. அது உலகியல். ஆனால் ஆன்மீகம் சைவ சித்தாந்தத்தில் எல்லாரிடமும் தாராளமாக ஆணவ மலம் உண்டு. அதை எடுத்து கொடுங்கள். அதை கூட நீங்கள் கொடுக்க முடியாத அளவுக்கு கஞ்சல் தனமாக நாங்கள் இருக்கின்றோம். இப்போதாவது எல்லோருக்கும் புரியும் உங்களிடம் என்ன இருக்கின்றது கூடுதலாக ஆணவ மலம். அதை இன்றிலிருந்தாவது இறைவனுக்கு கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் மனதளவில் கொடுங்கள். செயலளவில் பயிற்சி மூலம் கொடுக்கலாம். அதற்கு முதல் மனதளவில் கொடுக்க பழகினீர்கள் என்றால் இறைவனை நீங்கள் குளிர்மைப்படுத்துவதாகும். ஏனென்றால் இறைவனிடம் அந்த மலமே இல்லை. இல்லாத ஒன்றை கொடுக்கும் போது உயிர்கள் சந்தோஷப்படும் உலகியலில் என்பதை இறைவன் வகை பார்த்து அதை கொடுக்க தயாராகுங்கள் என்பது உங்களுடைய கேள்விக்குரிய பதில். இரண்டாவது கேள்வி வந்தது, ஐயா நான் கனடாவில் தான் வசிக்கின்றேன், உங்களோட வகுப்பில் பலகாலம் இருக்கின்றேன். எனக்கு ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இந்த நாட்டில் இந்த டொரண்டோ என்ற இடத்தில் பல வகை இன மக்களும் வாழ்கின்றோம். இந்த வகுப்பை நான் வந்து கலந்து கொண்டிருக்கின்றேன் 7 வருடங்களாக. இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை வகுப்புகளையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நீங்கள் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் இந்த பிறப்பில். பாபாஜி சத்குருவாக கிடைத்தது மிகவும் பெரிய பாக்கியம் இந்த உடலில். அதைவிட மிகப்பாக்கியம் இப்போது 2-3 மாதங்களாக சைவ சித்தாந்த வகுப்புகள் தொடங்கியதிலிருந்து நீங்கள் அதை வலியுறுத்துகிறீர்கள். இந்த சைவ சித்தாந்தம் கிடைத்தது மிகவும் அரிது எனக்கு புரிகின்றது. இதை நாங்கள் அரிதாக எடுக்கின்றோம். ஆனால் இந்த நாட்டில் பல்லின மக்களும் வாழும்போது, நான் வெளியால் செல்லும் போது மற்றவர்களுடைய துன்பங்களையும் பார்க்கின்றேன், இன்பங்களையும் பார்க்கின்றேன். இவர்களுக்கெல்லாம் கிடைக்காமல் எங்களுக்கு மாத்திரம் கிடைத்திருக்கின்றது என்று சொன்ன நீங்கள் வாக்கியத்தை என்னால் முற்றாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை ஏற்றுக்கொள்வதென்றால் மற்றவர்களுக்கு ஏன் கிடைக்கவில்லை என்பது என்னுடைய கேள்வி. அதிலும் ஒவ்வொரு சமயத்தவர்கள் இங்கு இருக்கின்றார்கள், ஒவ்வொரு இனத்தவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அப்போது அவர்களுடைய ஆன்மாவுக்கு என்ன கதி? அவர்கள் இந்த பிறப்பில் ஏதாவது ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி போவார்களா அவர்களுடைய சமயத்தில், அவர்களுடைய இனத்தில் என்பது என்னுடைய கேள்வி. இது சிறிய கேள்வி என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் இப்போது நான் கொஞ்சம் அறிவுத்திறன் எடுத்துக்கொண்டு வரும்போது இது பெரிய பூகம்பமாக என்னுடைய மனதில் எழுகின்றது. இதற்கு ஏதாவது விளக்கம் தருவீர்களா என்பது இந்த கனடா சங்கத்தில் இருப்பவருடைய கேள்வி. அதற்கும் விளக்கம் உண்டு. அதுவும் வேறொருடமும் அல்ல, சைவ சித்தாந்தத்திலும் இருக்கின்றது அடிப்படை கருத்தில், கிரியா யோகத்திலும் இருக்கின்றது பாபாஜியால். முதல் கிரியா யோகத்தை பார்ப்போம். கிரியா யோகத்தில் பாபாஜி சொல்லியிருக்கின்றார், தன்னுடைய கிரியா யோகத்திற்கு சமயமில்லை, சமயம் சார்ந்ததல்ல என்று. இங்குதான் நீங்கள் கேட்டதுக்கு முதல் பதில். கிரியா யோகம், கிரியா யோக செயல்முறை பயிற்சி, கிரியா யோகத்தை பாபாஜி உருவாக்கியது எல்லோரும் ஒன்று, சமயம் இன பேதங்கள் ஒன்றும் இல்லை. ஆகவே அந்த யோகத்தில் பயணிக்கும் போது, அது மாற்று இனத்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டில் எல்லோரும் அந்த கூடாரத்திற்குள் வரும்போது, அந்த வட்டத்திற்குள் வரும்போது எல்லோருக்கும் அந்த பயன் உண்டு. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு மிகவும் அருமையான பதில், எல்லோரும் அதை செய்யலாம், அவர்கள் விரும்பினால் செய்யலாம். அது அவர்களுடைய வினைப்பயனை பொறுத்தது. நீங்கள் கூட அவர்களை சொல்லலாம், இப்படியான ஒரு விடயம் இருக்கு, வந்து செய்யுங்கள் என்று. ஏனென்றால் இங்கு சொல்லிக் கொடுக்கப்படும் யோக சம்பந்தமான விடயங்கள் மத சார்பற்றது. அதற்கு மேலே ஆழமாக சிந்திப்போம். சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார், இந்த சமயங்களைப் பற்றி ஒரு பேருரையில், சமயங்கள் நான்கு வகைப்படுகின்றன, நான்கு வகை வட்டங்களுக்குள் இருக்கின்றன இந்த சமயங்கள் என்று வட்டங்கள் போட்டு விளங்கப்படுத்தி இருக்கின்றார் ஒரு பேருரையில். அதாவது மத்தியில் இருக்கும் விடயம் சமயங்களுக்கு, எல்லாத்துக்கும் மத்தியில் இருக்கும் விடயம் ஆரம்ப புள்ளி சைவ சித்தாந்த. அதை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டீர்கள் என்றால் அதற்கு பெயர் கொடுக்கின்றார்கள் அகசமயம். அதை சுற்றி இன்னொரு வட்டத்தை போட்டால் அதற்கு பெயர் கொடுக்கின்றார்கள் புறச்சமயம். அதை சுற்றி இன்னொரு உதை போட்டீர்கள் என்றால், இல்லை, இரண்டாவது வட்டத்துக்கு பெயர் கொடுக்கின்றார்கள் அகப்புறச்சமயம். அதை சுற்றி மூன்றாவது வட்டத்தை வெளிநோக்கி போட்டால் அது புறசமயமாகவும், நான்காவது வட்டத்தை போட்டால் அது புறசமயமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த சைவ சித்தாந்த கருத்தொன்று. ஆகவே நான்கு வட்டங்கள் சைவ சித்தாந்தத்தை சுற்றி இருக்கின்றன. இந்த நான்கு வட்டங்களும் மூன்றும் அகசமயம், அகப்புறசமயம், புறசமயம், புறப்புறசமயம் என்று பேராசிரியர் விளக்கம் தந்திருக்கின்றார். ஆகவே இந்த நான்கு நிலைகளிலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற பல நூறு சமயங்களும் ஒவ்வொரு வட்டத்திலும் அடங்கியிருக்கின்றது. ஆனால் எல்லா சமயத்திற்கும் கருவானது சைவ சித்தாந்தமாக நடுவில் இருக்கின்றது என்று பேராசிரியர் கூறுகின்றார். அதுதான் உண்மை. ஆகவே இப்போது இந்த வட்டங்களை வைத்து பார்ப்போம். எந்தெந்த வட்டத்தில் எந்தெந்த சமயம் இருக்கென்று அவர் கூறவில்லை. ஆனால் சமயங்கள் எல்லாம் இந்த நாலு வட்டத்தில் ஏதோ ஒரு வட்டத்தில் பொருந்தும் என்று ஒரு வேறுபாட்டையும் காட்டாமல் அந்த விளக்கத்தை தான் கொடுக்கின்றார். நிச்சயமாக நாங்கள் சைவ சித்தாந்தத்தை தொட்டுக்கொண்டிருக்கின்றோம், தொட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோமே தவிர சைவ சித்தாந்தத்தை முடிக்கவில்லை. அது எல்லோருக்கும் தெரியும், நீங்களும் இந்த வகுப்புகளில் இருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் மையத்தில் இருக்கின்றீர்கள், இந்த உடலில், இந்த பிறப்பில், அதை மறந்து விடாதீர்கள். அதைத்தான் சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்கின்றார். நானும் அதைத்தான் இந்த வகுப்புகளில் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். ஆகவே நாங்கள் கூட நேரடியாக இவ்வளவு வட்டத்தை உடைத்து கொண்டு இங்கு வரவில்லை. இந்த உடலில் எங்களுடைய பழைய பிறப்புகளில் புறப்புற சமயம், புறசமயம், அகப்புற சமயம், அகசமயம் என்று பல்வேறு சமயங்கள் இனங்களில் எங்களுடைய ஆன்மா பிறந்துழைத்து, மணிவாசகர் சொன்னபடி இப்போது இந்த பிறப்பில் பாபாஜியின் கிரியா யோகத்தில் செயல்முறை பயிற்சியாகிய கிரியா யோகம், சைவ சித்தாந்தத்தில் சிவயோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகத்தில் இருக்கின்றோம். அதில் அந்த ரெண்டு விடயமும் அடங்கி இருக்கின்றது. அதாவது மைய புள்ளிக்கு கிட்டே இருக்கின்றோம், தொட்டிருக்கின்றோம், கிட்டண்டம் சொல்லக்கூடாது. இன்னும் எத்தனையோ பிறப்புகள் தேவைப்படலாம். அதை தொட்டுக்கொண்டு பாபாஜியின் செயல்முறை பயிற்சி ஆகிய கிரியா யோகத்திலும் இருக்கிறபடியால் தான் நான் உங்களை ஊக்குவிக்கின்றேன். நாங்கள் கொடுத்து வைத்த பிறவி இந்த உடலில். ஆன்மீகத்தை பொறுத்தவரை, உலகியலை பொறுத்தவரை பல புயல்கள் வீசுகின்றது, வீசலாம், அது எங்களுடைய வினைப்பயன். ஆன்மீகம் கூட எங்களுடைய வினைப்பயன். இருப்பினும் எங்களுடைய பழைய பிறப்புகளில் நாங்கள் இந்த சமயங்களை தாண்டி வந்து விட்டோம். இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லும் கருத்து. ஆகவே இந்த அன்பருக்கு, நீங்கள் பல இனத்தவர்களை, பல சமயத்தில் இருப்பவர்களை பார்த்தாலும் அவர்களை பற்றி எண்ணி வருந்த வேண்டாம். எல்லா ஆன்மாக்களும் அந்தந்த நிலைகளில் இருந்துதான் சைவ சமயத்தையோ சைவ சித்தாந்தத்தையோ ஒரு புறப்பில் எடுக்க வேண்டும். அவர்களுக்கும் அந்த புறப்பு உண்டு. ஆனால் யோகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த சமயத்தில் இருந்து கொண்டும் அதை பயிலலாம் என்று பாபாஜி அந்த யோகத்தை வடிவமைத்திருக்கின்றார். ஆகவே அவர்களுக்கும் ஒரு நேரம் உண்டு. அவர்களை பற்றி கூட சிந்தித்து கொண்டிருக்காமல் நாங்கள் எல்லோரும் இந்த கிடைத்த உடலில் இந்த விடயத்தை, கிரியா யோகத்தையும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களையும் அதிலிருந்து சுவித்து எங்களுடைய சாதனையை செய்வோம் என்று இந்த அன்பருக்கு சொல்லுகின்றேன். இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி ஒரு பல்கலைக்கழக மாணவியிடமிருந்து நேற்று வந்தது. அந்த மாணவி எங்களுடைய சங்கத்தில் ஒரு குடும்பத்திலிருந்து உறுப்பினராக சிறு வயதில் இருந்து இருக்கின்றார். அந்த மாணவிக்கு ஒரு சிறிய கேள்வி. இந்த சைவ சித்தாந்த வகுப்புகளை வீட்டில் இருந்த வண்ணம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. தமிழ் பேசக்கூடிய பிள்ளைதான், இருப்பினும் ஆர்வமாக கேட்கின்றார் என்று. அவளுடைய கேள்வி என்னவென்றால், நான் இப்போது பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றேன், சரியான மன அழுத்தத்தில் இருக்கின்றேன், ஏனென்றால் படிப்பு கூடுதலாக இருக்கின்றது, என்ன செய்வேனோ, சில நேரங்களில் என்னுடைய மன அழுத்தம் கூடுகின்றது, எப்படி இதையெல்லாம் தேர்வில் சித்தி பெறப்போகின்றேனோ, கஷ்டமாக இருக்கின்றதே, என்னுடைய எதிர்காலம் என்ன, என்னுடைய பெற்றோர்கள் என்னை பற்றி என்ன யோசிப்பார்கள், இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை படிப்பிக்கின்றார்களே, எனக்கு சில நேரம் விரக்தி நிலை கூட வருகின்றது, நான் உங்களுடன் தான் நேரடியாக பேசுவேன் இவற்றை என்றபடியால் இதை ஒரு கேள்வியாக உங்களிடம் கேட்கின்றேன் என்று தனிப்பட்ட முறையில் தான் அந்த பிள்ளை கேட்டது. ஆனால் அதை நான் இந்த சத்சங்கத்திற்குள் கொண்டு வருகின்றேன், ஏனென்றால் அந்த பிள்ளையை மாதிரி பல்லாயிரம் பிள்ளைகள் இருக்கும் என்றதுதான் அந்த பிள்ளையினுடைய ஆதங்கம். ஆனால் தான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதுதான் வாழ்க்கை என்றால் என்ன, எங்களுடைய உடல் எப்படி தொழிற்படுகின்றது, விஞ்ஞான ரீதியாக சைவ சித்தாந்தம் அதை எப்படி வர்ணிக்கின்றது, எங்களுடைய உடலில் இருக்கும் கருவிகள் என்று சொல்கிறீர்கள், எனக்கு அவையெல்லாம் சிறிது சிறிதாக இப்போது விளங்குகின்றது. ஆகவே என்னுடைய மன அழுத்தம் கடந்த 2-3 மாதங்களாக குறைந்து கொண்டு போவதை அவதானிக்கின்றேன். உங்களுடைய இந்த கருத்து பகிர்வுக்கு நன்றி, நான் மீண்டும் ஆர்வமாக கேட்கின்றேன் என்று என்னுடன் பேசியது. அது உண்மை, அதுதான் உண்மை. இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் சிறியவர்களுக்கும் மாணாக்கர்களுக்கும் எங்களை போன்ற குடும்ப பெற்றோர்களுக்கும் வயது போனவர்களுக்கும் நிச்சயமாக உதவி செய்யும். ஏனென்றால் உங்களுடைய உடல் என்ன மாதிரி தொழிற்படுகின்றது, இந்த கருவிகளை வைத்து இதன் கருத்துக்கள் என்ன, ஆன்மா என்றால் என்ன, நாங்கள் எங்கே இருந்து வந்தோம், எங்கு போகின்றோம், என்ன செய்கின்றோம் என்றவற்றை புரிந்து கொண்டால் உங்களுடைய பற்றற்ற தன்மையும் உங்களுடைய மன அழுத்தங்களும் சிறிது சிறிதாக குறையும். ஏனென்றால் அந்த கருத்தை அறிந்தவுடன் நீங்கள் உங்களுடைய அறிவு திறனில்தான் படிக்கும் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய அறிவு திறனில்தான் நீங்கள் இதில் செல்ல முடியுமே தவிர வேறு விடயம் ஒன்றும் அல்ல. இந்த அறிவுத்திறன் எங்கிருந்து வருந்தது, உங்களுக்கு இறைவனிடமிருந்து வந்தது. ஆகவே இந்த அறிவுத்திறன் எந்த நிலையில் இருக்கின்றதோ அந்த நிலையில்தான் நீங்கள் செயல்பட முடியும். ஆனால் பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகள் சில குடும்பங்களில் மிகவும் அழுத்தமாக இருப்பதால் பிள்ளைகள் அழுத்தங்களை நோக்கி செல்கின்றது. ஆகவே இந்த பிள்ளையின் கூற்று என்னவென்றால், இறுதியில் நான் ஓரளவு வழி கிடைத்து விட்டது, உங்களுடைய விடயங்களை சாதுவாக கேட்கும் நேரம் ஒதுக்கி வைத்தபடியால், ஆனால் என்னுடன் படிக்கும் சக பிள்ளைகளை எண்ணி வருந்துகின்றேன். அவர்கள் பலர் மன அழுத்தத்தில் தான் படிக்கின்றார்கள், பிழையான முடிவுகளையும் பேசுகின்றார்கள், உயிர் முடிவுகளை. இவையெல்லாம் இந்த கருத்துக்களை பெரிய அளவில் வழியால் கொண்டு வர முடியாதா பாடசாலைகளில் என்பது இந்த பிள்ளையின் கேள்வி. நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் எல்லோரும் இந்த உலக சக்கரத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அவரவர் வினைக்கேற்றபடி அவர்களுக்கு இது கிடைக்கின்றது. இந்த பிள்ளையிடம் நான் சொன்னது, உங்களுடைய நண்பர்களுக்கு இதை கூறுங்கள், என்ன மாதிரி இந்த தொழிற்பாடு நடக்கின்றது. பெற்றோர்களின் அழுத்தத்தை வேண்ட வேண்டாம். அழுத்தம் கிடைத்தாலும் அறிவுத்திறன் இல்லாமல் ஒன்றும் நடக்க முடியாது. அது ஆன்மீகமாக இருக்கலாம், உலகியலாக இருக்கலாம். ஆகவே பானைக்குள் இருப்பது தான் அகப்பையில் வரும் என்ற ஒரு பழமொழி. ஆகவே அவரவர் அறிவுத்திறனுக்குரியது தான் அவர்களுடைய அறிவு வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி, உலகியல் வளர்ச்சி. ஆனால் முயற்சி வேண்டும், அழுத்தம் கூடாது. ஆகவே இந்த விடயத்தை கேட்கும் சிறார்கள், படிப்பவர்கள், பல்கலைக்கழகத்தில் படிப்பவர்கள் அதை புரிந்து கொண்டு, பெற்றோர்களும் இந்த விடயங்களை, அடிப்படை உடல் விடயங்களை புரிந்து கொண்டு, அவர்களுக்கு கிடைத்ததுதான் அவர்களுக்கு, நீங்கள் முடிந்தளவு படித்து நன்றாக வாருங்கள் என்ற ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். அதைவிட ஒரு முக்கியமான விடயம் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தனு கரண புவன போகங்கள் மூலமாக இந்த உலகத்தையும் உலகில் இருக்கிற பொருட்களையும் இறைவன் கொடுத்தது. உயிர்கள் தங்களுடைய வினைகளை ஆற்றுவதற்கு, மலத்தை கழிப்பதற்கு. இதில் என்ன உண்மையை பலரும் நாங்கள் விளங்கவில்லை என்றால், இந்த பிரபஞ்சம் எல்லா விடயங்களையும் கொண்டது, அதுதான் பரம்பொருள். எல்லாம் உங்களுக்காகவே என்று கொடுத்து விட்டார். ஆனால் நாங்கள் அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்தவுடன், இது என்னுடையது, இது நான் என்று சொல்லி அதை கட்டி வைத்து, எங்களுக்குள் கட்டி வைத்து கொண்டு, கொண்டாடி கொண்டு, எங்களுடைய அறிவு திறனையும் மட்டுப்படுத்தி வைத்து கொண்டு, எங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கின்றோம். அது அதிகமாக கட்டிவிட்டோம் என்றால் எங்களுக்குள் நாங்கள் ஏதோ பெரிய இடத்தில் இருக்கின்றோம் என்று ஆணவ மலத்தில் இறங்குகின்றோம். சிறிதாக கட்டி கொண்டு விட்டோம் என்றால் துன்பத்தில் அடைபட்டு கிடக்கின்றோம். இடைநடுவில் கட்டி வைத்து கொண்டோம் என்றால் துன்பத்திலும் இருக்கின்றோம், சிறிய இன்பத்திலும் இருக்கின்றோம் என்ற வாழ்க்கையை பிள்ளைகள், பெற்றோர்கள், சாதகர்கள் எல்லோரும் வாழ்கின்றோம். உண்மை என்ன? இந்த பிரபஞ்சம் எல்லோருக்கும் உரியது. இவற்றை என்னுடையது, நான் என்று கட்டி கொள்ளாமல், எனக்கு எவ்வளவு தேவையோ இந்த பிரபஞ்சத்தில் இருந்து தேவையானவற்றை எடுத்து பாவித்து விட்டு, மீண்டும் அடுத்த நாள் தேவையானதை எடுத்து விட்டு பாவித்து விட்டு, அந்த பிரபஞ்சத்தோடையே அதை வைத்து கொண்டு விட்டால், அந்த உண்மையை புரிந்து விட்டால், நீங்கள் எப்பவுமே பேரின்பத்தில் தான் இருப்பீர்கள். ஏனென்றால் அளவுக்கு அதிகமாக பிரபஞ்சத்தில் இருக்கின்றது. அது அறிவாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம். நான் எனது என்ற கொண்டாட்ட வெளிக்கிட்டபடியால் தான் எங்களுடைய ஆன்மாவினுடைய கட்டுப்பட்ட செயலுக்குள் நாங்கள் கட்டுப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாங்களே எங்களை அந்த கட்டுக்குள் வைத்து விட்டோம். ஆகவே விழிப்படைய வேண்டும். அதுதான் சைவ சித்தாந்தமும் பாபாஜியின் கிரியா யோகமும் சொல்கின்றது. விழிப்படைந்து விட்டீர்கள் என்றால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்குத்தான், இந்த பிரபஞ்ச சக்தியே உங்களுக்குத்தான், இந்த பிரபஞ்ச சக்தியைத்தான் கிரியா யோகத்தில் குண்டலினி பிராணயாமம் மூலம் எங்களுடைய உடலுக்குள் எடுக்கின்றோம். இதை எடுத்துக்கொண்டு வரும்போது அறிவுத்திறன் வளர்கின்றது, சாதனை வளர்கின்றது, நாங்கள் சாதனையில் மேலே போகலாம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை முடித்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவனையாவும் கார்த்திகேயனையாவும் இணைப்பில் இருக்கின்றீர்கள். முதலாவதாக இறைவனையா, உங்களுடைய கருத்து சுருக்கத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் பிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தில் முதலாவது கேள்விக்கு மிக சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அதாவது ரோகிணி பூசை அன்னை பூசை செய்வதற்கு யோக முறையில் பின்பற்றுவதற்கு பற்றிய விளக்கம் மிகவும் தெளிவாக விளக்கப்பட்டு, அடுத்து கோயிலில் நைவேத்தியங்கள் பிரசாதங்கள் வைப்பதற்குரிய விளக்கமும் தெளிவாக தரப்பட்டது, சிறப்பாக இருந்தது. அடுத்து இரண்டாவது கேள்விக்கும் சிறந்த பதில் கிடைத்தது. அதாவது கிரியா யோகத்தில் பாபாஜி ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற சமயம் இல்லை என்றும், ஆனால் எல்லோரும் விரும்பினால் பயிலலாம் என்று, அதுவும் அவர்களுடைய நிலைப்படிதான் நடக்கும் என்று சிறப்பாக விளக்கப்பட்டது. அடுத்து சமயங்கள் நான்கு வட்டங்களுக்குள் இருக்கின்ற எனவும் சிறப்பாக விளக்கப்பட்டது. இறுதியாக மூன்றாவது கேள்விக்கும் சைவ சித்தாந்த கருத்துக்கள் நிச்சயமாக அறிவு திறனுக்கு ஏற்றபடிதான் உணர்வு தன்மை தெரியும் என சிறப்பாக விளக்கப்பட்டது. பொதுவாக இன்றைய சத்சங்கத்தில் மூன்று கேள்விகளுக்கும் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் சிறந்த பதில் கிடைத்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் சத்சங்கத்தை தொடர்வோம் ஐயா.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு அருமையான ஒரு சத்சங்கம். ஆன்மீகமும் அதை சார்ந்து அறிவு சிந்தனையான உலகில் விஷயமும் கலந்து அமைஞ்ச ஒரு சத்சங்கம், நல்லா சிறப்பாக இருந்துச்சு. அதுல இந்த மாணவி கேட்டிருந்த கேள்விதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆன்மீகத்தை பற்றியே தொடர்ந்து பேசிட்டு வரோம், அதே சமயத்துல உலகிலயும் சமயத்துல கலந்து பேசினாதான் நமக்கு அதுல ஏதாவது பிரச்சனை வரக்குள்ள அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். இந்த வகையில இந்த மாணவி கேட்ட கேள்வி வந்து அருமையான கேள்வி. மன அழுத்தத்தை பத்தி, அது வாழ்க்கையில நடக்கிறது, அதன் சார்ந்து பல பேருக்கு அந்த பலன் கிடைக்கக்கூடிய, அதுதான் பாபாஜியுடைய நோக்கம். அது ஆன்மீகமா இருந்தாலும் உலகில் இருந்தாலும் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுதான் பாபாஜியுடைய நோக்கம். அந்த அடிப்படையில தான் இந்த சத்சங்கம் நடக்குது. அந்த அடிப்படையில தான் நம்ம தொண்டு செஞ்சுட்டு வரோம், தொண்டு செய்கிறோம், பக்தி செலுத்துறோம், எல்லா விஷயங்களும் நம்ம செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில ஒரு சிறப்பான கேள்வி. இந்த கேள்வியிலேருந்து என்ன எடுத்துக்கணும்னா, சைவ சித்தாந்தத்தினுடைய விஷயம் நம்மளை எந்த அளவுக்கு ஊடுருவி நம்மளை சரிப்படுத்துது என்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் எதனால ஏற்படுதுன்றதையும் பெற்றோர்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு கடவுள். பெற்றோர்களும் புரிஞ்சிக்க வேண்டிய கட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் தான், பிள்ளைகள் பெருசா படிக்கணும், பெரிய அளவுல படிக்கணும், பெரிய அளவுல செலவு பண்றோம்னு. அந்த மாதிரி நம்ம சைவ சித்தாந்தத்துக்கு வந்த பிறகு அந்த மாதிரி நினைக்க வேண்டியதில்லை. எல்லாமே ஒருவன் இறைவன் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு, அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் கரெக்டா தான் செய்வார், நமக்கு எந்த ஒரு குறையும் அவர் வைக்க மாட்டார். அது எந்த நாட்டுல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்துல இருந்தாலும் சரி, எந்த இனத்துல இருந்தாலும் சரி, எந்த மொழியில இருந்தாலும் சரி, அவருக்கு எந்த பாகுபாடும் இல்லை. நமக்கு கொடுக்க வேண்டியதை கண்டிப்பா கடவுள் கொடுப்பார். நம்ம சிறிய முயற்சி, நம்மளுடைய முயற்சிகளை மட்டும் செஞ்சுட்டு நமக்கு கடவுள் கொடுத்த விஷயத்த அது சந்தோஷமா ஏத்துட்டு சந்தோஷமா வாழணும், அது முக்கியமான விஷயம். அதுல என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம ஆன்மீகத்தை சார்ந்து இருக்கக்குள்ள நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும், உயிரினுடைய முன்னேற்றம் ஏற்படும். அப்போ நம்ம இறைவனை பத்தி அறியறதுக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் நமக்கு இறைவன் கொடுப்பார். கல்வி மட்டுமே, படிப்பு மட்டுமே பெரிய விஷயமே அல்ல, அது வந்து நம்ம தேவைக்கு நம்ம செய்யறோம். ஆன்மீகன்றது ஒரு முக்கியமான விஷயம், அதை நம்ம பாபாஜி கிட்ட அவர்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அவரு அன்பு கொடுக்கிறார், பல விஷயங்களை நமக்கு கொடுக்கிறார். அதே போல நமக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாத இந்த உலகத்துல எதுவுமே நடக்கல, இறைவன் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காரு. அப்படித்தான் என்னுடைய ஒரே ஆணித்தரமான கருத்து. அந்த வகையில இந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல மெசேஜ் போய் கிடைச்சிருக்கு. அந்த பிள்ளை மூலியமா பல பேருக்கு அந்த மெசேஜ் கிடைக்கணும். அதே மாதிரி பெற்றோருக்கும் ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கு. இதன் மூலியமா பல பெற்றோர்களுக்கு அந்த மெசேஜ் கிடைச்சி எல்லாரும் இருக்கக்கூடிய வாழும் காலத்துல நம்ம சிறப்பாக வாழ்றதுக்கு இந்த கிரியா யோகம் ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்குது. அதுக்கு பாபாஜிக்கு நன்றி சொல்லி அதை பின்தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைச்சுப்போம். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. அதை மேலும் வளமை போல மெருகூட்டி பாபாஜியின் அருளினால் முக்கியமான கருத்துக்களை மீண்டும் வலியுறுத்தினீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.